2011 அக்டோபர் மாத தென்றலிதழி எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் பி ஆர் ராஜம் ஐயர் எழுதிய கமலாம்பாள் சரித்திரம் நாவலில் இருந்து. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அத்தியாயம் 7. தமிழ் வித்வான் அம்மையப்ப பிள்ளை அவர்கள். இப்பொழுது சிறுகுளத்தை விட்டு மதுரைக்கு போய் வருவோம். மதுரையில் நமக்கு கொஞ்சம் காரியம் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு சிறுகுளத்தில் நடக்க போகிற பெரிய கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை, சம்பந்தி முதலானவர்கள் வரும்போது அவர்களுடன் கூடவே வந்து விடுவோம். நமக்கு மதுரைக்கு போக வேண்டி பல்லக்கு, குதிரை இவை ஒன்றும் தேவையில்லை. முற்காலத்து ரிஷிகளிடத்தில் கமல குளிகை என்ற ஒரு அருமையான வஸ்து இருந்ததாம். அதில் ஒன்று எடுத்து வாயில் போட்டுக் கொண்டால் எந்த இடத்துக்கு வேண்டுமோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் விடுமாம். நமக்கு அம்மாதிரி குளிகைகளின் உதவி கூட தேவையில்லை. நினைப்பின் மாத்திரத்தில் இடம் விட்டு இடம் போக சாமர்த்தியம் உண்டல்லவா. மதுரையில் ஜில்லா ஸ்கூல் என்று பெயர் வழங்கிய கவர்மெண்ட் காலேஜ் என்ற பள்ளிக்கூடத்தின் தாழ்வாரத்தில் ஒரு மூலையில் சில பெஞ்சுகளும் அவற்றின் மத்தியில் ஒரு நாற்காலியும் மேஜையும் போடப்பட்டிருந்தன. அந்த மேஜையின் மேல் சில மைக்கூடுகள் இருந்தன. டிங் டாங் என்று 10வது மணி அடித்தவுடன் அவ்விடத்தில் சுமார் 20 பையன்கள் வந்து கூடினார்கள். அவர்கள் வந்து 5 நிமிஷத்திற்குள் அம்மை தழும்புகள் நிறைந்த முகத்தையும் நீண்ட கருத்த உருவத்தையும் உடைய ஒரு மனிதர் அங்கே வந்தார். அவர் அந்த பள்ளிக்கூடத்து தமிழ் பண்டிதர். அவர் பெயர் அம்மையப்ப பிள்ளை. அவருக்கு சுமார் 50 வயது இருக்கலாம். அவர் பிறந்த ஊர் ஆடுசாப்பட்டி என்று 500 வீடுகளும் ஒரு புளிய மரமும் உள்ள ஒரு பெரிய பட்டணம். அவர் அகாத சூரர் யமகம் திரிபு என்று இப்படி பாட ஆரம்பித்தாரானால் குரங்குகள் அத்திப்பழத்தை உதிர்ப்பது போல் சடசடவென்று உதிர்த்து விடுவார். யாராவது தமிழ் தெரிந்தவன் அவர் கையில் அகப்பட்டு விட்டால் ராமபாணம் போட்டாற் போல மூச்சு விடுமுன்னே 300-400 கணக்காக பாட்டுகளை வீசி அவன் காதை சல்லடை கண்களாக தொலைத்து விடுவார். ஒரு காலத்தில் தமிழ் தெரியாத ஒரு பைராகிக்கும் ஒரு சாஸ்திரியாருக்கும் சண்டை உண்டாய் விட்டது. பைராகி தன் வசவுகளில் காரே பூரே என்று அபரிதமாய் வெய்ய சாஸ்திரியார் முட்டாள் போக்கிரி என்று இப்படி தனக்கு தெரிந்த வசவுகளையெல்லாம் வைத்து பார்த்தார். அவன் வாயொழுங்குகிற வழியாகவில்லை. ஐயர் பழைய வசவுகளுக்கு இவன் கட்டுப்பட மாட்டான் என்று நினைத்து புது மாதிரியாக, அடா போடா புஸ்தகமே, சிலேட்டே, பென்சிலே, கலப்பையே, மோர்குழம்பே, ஈயச்சொம்பே, வெண்கல பானையே என்று இப்படி வாயில் வந்த வார்த்தையை எல்லாம் வசவாக அழுக்கவே அந்த பைராகி புது வசவுகள் அகப்படாமல் திண்டாடி தத்தளித்து போனான். அதுபோல அம்மையப்ப பிள்ளையுடன் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து தர்க்கம் செய்ய ஆரம்பித்தால் ஆயிரக்கணக்கான பாட்டுகளை சொல்லி எதிராளியின் வாயை அடக்கி விடுவார். அந்த பாட்டுகள் எடுத்த விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லாவிட்டால் என்ன? அதனால் என்ன குறைவு? பாட்டுகள் பாட்டுகள் தானே. அதுவும் அவர் பாட ஆரம்பித்தால் அவருக்கு சரியாக மகா வைத்தியநாதையரால் கூட பாட முடியாது. ஒரு நாள் மதுரை கட்டைச்செட்டி மண்டபத்தில் நமது புலவர் கம்பராமாயணத்தில் சீதா கல்யாண படலத்தை எடுத்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தற்செயலாய் தெருவழியே போன ராமபக்தன் ஒருவன் ராமன் என்ற பெயரை கேட்டுவிட்டு, ராமகதை போலிருக்கிறது, கேட்போம் என்று உள்ளே வந்தான். அப்பொழுது அம்மையப்ப பிள்ளை வாய் நின்றும் எச்சில் காத வழிக்கு தெரிக்க கண்கள் சிவந்து வெகு உக்கிரமான முகத்துடனும் கடூரமான குரலுடனும் அதிக உற்சாகமாய் பிரசங்கம் செய்ய வந்த ராமபக்தன், ராம ராவண யுத்தம் போலிருக்கிறது, அதான் இவர் இவ்வளவு கோபாவேசமாய் இருக்கிறார், நல்ல பக்தர் போலும் என்று இவரை மனதுக்குள் கொண்டாடி கொண்டிருக்கும் போதே புலவர், ராமன் சீதையை கல்யாணம் பண்ணிக்கொண்டான், சீதையை கல்யாணம் பண்ணிக்கொண்டான் ராமன் என்று கைகளை வீசிக்கொண்டு கர்ஜித்தார். அதை கேட்டு அந்த ராமபக்தன் திடுக்கிட்டு எழுந்து கண்களில் தீப்பொறி பறக்க, ராமன் அப்படித்தான் சீதையை கல்யாணம் செய்து கொள்வான், அதற்கு நீர் என்ன ஓய் கோபிக்கிறது என்று அதட்டி கொண்டு அவரை ஓங்கி அடிக்கச் செல்லவே சுற்றி இருந்தவர்கள் அந்த ராமபக்தனை கைப்பிடித்திழுக்க, அவன் விழுங்கள், சீதையை மனம் செய்ததற்கு இவ்வளவு கோபம் கோபிக்கிற சண்டாளனை கொல்லுகிறேன் என்று சொல்ல, அது கோபமல்ல, உள்ள சாந்தமே அவ்வளவுதான் அவருக்கு என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்தினார்கள். பிள்ளை அவர்களோ நடுநடுங்கி பாதி கல்யாணத்தில் நிறுத்திவிட்டு, ராமன் பாடு சீதை பாடு, அவர்கள் விஷயத்துக்கு நான் வரவில்லை, போதும் போதும் என்று அன்று முதல் பொது ஸ்தலங்களில் கதாபிரசங்கம் செய்வதை நிறுத்திவிட்டார். இவ்விதம் சங்கீத ஞானம், சாரீர சம்பத்து, தமிழ் வித்வத்வம் இவைகளில் இவர் சிறந்தவராயிருந்ததுமின்றி நல்ல புத்திமானாயும் இருந்தார். ஒரு காலத்தில் அவருக்கும் அம்மாப்பட்டி கவுண்டையின் கோட்டை கவிராயருக்கும் அண்ணனடே என்று நடைக்கு விசேஷமாக கூறும் அன்னப்பற்றி உலகத்தில் தற்காலத்தில் உண்டா? இருக்குமானால் அது எது என்று பெரிய விஷயத்தை பற்றி யுத்தம் நடந்தது. கவிராயர், அன்னம் என்பது காக்கையாய் இருக்க வேண்டும், ஏனெனில் காக்கையொன்றே பட்சிகளுக்குள் நடையில் சிறந்ததாய் இருக்கிறது, ஆனது பற்றி காக்கையே அன்னப்புள்ளாதல் வேண்டும் என்று அதற்கு ஆதாரங்கள் காட்டி சாதித்தார் அம்மையப்ப பிள்ளை. அல்ல அல்ல, அன்னமென்றால் சாதம், அன்னமும் வெள்ளை சாதமும் வெள்ளை, சாதத்திற்கே அன்னம் என பெயர் உண்டு. மேலும் அன்னமும் பற்றி சாதத்தை நாம் பற்றிக்கிறோம், சாப்பிடுகிறோம். ஆதலால் சாதத்தையே அன்னம் என்று தட்டுபவனை தட்டான் என்று சொல்லியது போல் உருவக நவிச்சி அலங்காரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதற்கு பிரமாதமாய் ஆயிரம் பாட்டுகளை எடுத்து ஆதாரம் காட்டி சண்ட பிரசண்டமாய் ஆட்சேபித்தார். முதலில் இந்த யுத்தம் கடிதம் மூலமாகவே நடந்தது. பிறகு இரண்டு வித்வான்களும் நேரிலே மதுரையிலேயே சந்தித்து 10 நாள் இரவும் பகலும் அண்டை வீட்டுக்காரரை தூங்க விடாமல் யுத்தம் பண்ணினார்கள். கடைசியில் ஒரு நாள் ராத்திரி அம்மையப்ப பிள்ளை கவுண்டையன்கோட்டை கவிராயரை அன்னத்தை காக்கை என்று சொன்னதற்காக காக்கை என்று பரிகாசம் செய்தார். அவர் இவரை அன்னத்தை சாதம் என்று சொன்னதற்காக சாப்பாட்டு ராமா என்று பரிகாசம் செய்யவே இவர் அவரை கவிராயர் குரங்குராயர் என்றார். கவி என்றால் குரங்கு என்று அர்த்தம். அவர் இவருடைய அம்மை தழும்பு நிறைந்த முகத்தை சுட்டிக்காட்டி, அம்மையப்ப பிள்ளை என்றால் உமக்கே தகும், எனவே இவருக்கு கோபம் உண்டாகி அவரை அடிக்க சென்றார். கவிராயர், உமக்கு நான் இழைத்தவனா என்று திருப்பி அடிக்க வந்தார். இதற்குள் காவல் காக்கும் போலீஸ்காரர்கள் இவர்களுடைய நிலைமையை கண்டு தமிழ் வித்வான்கள் தர்க்கம் இதில் நாம் பிரவேசிக்க கூடாது என்று அறியாமல் அநியாயமாய் அவர்களை பிரித்து விட்டு விட்டார்கள். மறுநாள் காலை பொழுது விடியும் முன்னுமேயே கவிராயர் ஒருவரும் அறியாமல் ஊர் போய் சேர்ந்தார். அம்மையப்ப பிள்ளை அவர் ஓடி போய்விட்டார் என்று செவ்வையாய் விசாரித்துக் கொண்டு தான் அவரை வென்றுவிட்டதாக பெருமை பேசிக் கொண்டார். அம்மாப்பட்டியிலோ கவிராயர் அம்மையப்ப பிள்ளையை ஜெயித்து விட்டதாக பிரஸ்தாபம். அன்னப்பட்சியை பற்றிய தர்க்கம் இவ்வாறு முற்றிற்று. இவ்வளவு பிரதாபத்தையுடைய அம்மையப்ப பிள்ளை அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தவுடன் சுற்றுமுற்றும் கம்பீரமாக கடாட்சித்து விட்டு தமது ஆசனத்தில் எழுந்தருளினார். அவரை சுற்றியிருந்த வகுப்பு மெட்ரிகுலேஷன் வகுப்பு. அப்பொழுது நளவெண்பா பாடம். அதில் சுயம்பர காண்டத்தில் கோதை மடைவார்தன் கொங்கை மிசை திமிர்ந்த என்ற பாட்டை படித்துவிட்டு, தான் படித்ததை கேட்டு எல்லோரும் மெச்சுகிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த வகுப்பில் ராமசாமி என்ற ஒரு பையன் உண்டு. அவன் வெகு வேடிக்கையாய் பேசுவதால் அவனை தென்னாலிராமன் என்று பையன்கள் கூப்பிடுவது வழக்கம். அந்த தென்னாலிராமன் வாத்தியார் குறிப்பெயர்ந்து, சுவாமி இன்னொரு தரம் படிக்க வேணும், கேட்க கேட்க இன்பமாயிருக்கிறது, புஸ்தகமோ நளவெண்பா படிப்பதோ இன்னார் என்று சொல்ல வேண்டாம் என உபாத்தியாயர் உள்ளம் குளிர்ந்தவராய், படிக்கிறது யார், ஆடு சாப்பிட்டு அம்மையப்பிள்ளை என்று சொல்லே என, பையன் சுவாமி தாங்கள் பெயர் முழுவதும் நன்றாய் சொல்ல வேண்டும் என்றதும், குரு என் பெயரா, சொல்லுகிறேன் கேள். கடல் சூழ்ந்த இந் நிலவலயத்துக்கு ஓர் திலகம் போன்ற ஆடு சாப்பிட்டி மகாவித்வான் அம்மையப்ப பிள்ளை என்றார். தென்னாலிராமன் மெதுவாய், ஒரு வண்டி காணாது போல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு, சுவாமி முன்போல முழுவதும் சொல்லவில்லையே என்றான். வாத்தியார், நாழிகையாகிறது, மேலே சொல்வோம் என, பையன் முழுவதும் சொன்னால்தான் என்றான். உடனே வாத்தியார், கடல் சூழ்ந்த இந்நிலவலயத்திற்கு ஓர் திலகம் போன்ற ஆடு சாப்பட்டியில் அவதரித்த அண்டர் புகழும் அஷ்டாவதானும் அருந்தமிழ் புலவர் மகாவித்வான் அம்மையப்ப பிள்ளை அவர்கள், இப்பொழுது சரிதானா என்றதும் எல்லாரும் கொல் என்று சிரித்தார்கள். வாத்தியார் வாயில் கைப்பற்றி கொண்டு, சிரிக்காதேயுங்கள், ஹெட்மாஸ்டர் வந்துவிடப் போகிறார் என்று சொல்லிவிட்டு மறுபடி பாட்டை படித்து, மாவிந்த நகரத்தில் ஸ்திரீகள் மார்பில் அணிந்த சந்தனமானது அவர்கள் ஸ்நானம் செய்யும் பொழுது சேராகி திருவெல்லாம் நிறைந்திருப்பதால் அந்நகரத்து வீதிகளில் செல்லும் யானைகள் அச்சேற்றில் வழுக்கி விழுகின்றன, அவ்வளவு சந்தனம் அவ்வளவு சேரு, பேஷான பாட்டு, ஆஹா என்று பிரசங்கித்துவிட்டு மறுபடியும் அந்த பாட்டை படிக்கப் போனார். அப்பொழுது தென்னாலிராமன் எழுந்து, சுவாமிகளே ஒரு சந்தேகம், அந்த ஊரில் யானைகளே அந்த பாடுபட்டால் மனிதர்கள் நடப்பதெப்படி என்றான். வாத்தியார், அந்த ஊரில் மனிதர்கள் நடப்பார்களோ, பல்லக்கு சவாரி செய்வார்கள், இந்த தரித்திர பட்டணங்களைப் போலவா. தெனாலிராமன், சுவாமி எல்லாரும் பல்லக்கேறினால் சுமக்கிறவர்கள் யார், சுமக்கிறவர்கள் என்னமாய் நடப்பார்கள். வாத்தியார், பல்லக்கு என்றால் பல்லக்கா, சாரட்டுகளில் சவாரி செய்வார்கள். தெனாலிராமன், அப்படியானால் குதிரைகள் வழுக்கி விழாதோ. வாத்தியா, இப்படியெல்லாம் கேட்டால் சரிப்படுமா, பாட்டில் 3 சங்கதிகள் சொல்லி இருக்கிறார், புகழேந்தியின் சாமர்த்தியமே சாமர்த்தியம் என்ன, அவ்வூரில் சந்தனம் ஏராளமாய் பூசிக்கொள்கிறார்கள். அது தெருவெல்லாம் சேராகிறது. மூன்றாவது, அந்த ஊரில் யானைகள் உண்டு. இன்னொரு பையன் எழுது, சுவாமி, இன்னும் இரண்டு சங்கதிகளை விட்டு விட்டீர்களே. அந்த ஊரிலே கூட ஸ்திரீகள் உண்டு. இரண்டாவது, அவர்கள் கூட ஸ்நானம் செய்வது உண்டு என்றான். வாத்தியார், கலிகாலத்து பிள்ளைகள் மகா அதிக பிரசங்கிகள் என்றார். தெனாலிராமன், யார் சுவாமி அதிக பிரசங்கி, பேச்சு மிஞ்சுகிறாற் போல இருக்கிறது. எனவே வாத்தியார், அப்பா, நான் தான் அதிக பிரசங்கி, நீங்கள் எல்லாம் பெரியவர்கள் என கோபித்துக் கொண்டு பின்னுள்ள பாட்டுகளை வாசித்து அதிவேகமாய் அர்த்தம் சொல்லிக் கொண்டு போகவே பையன்கள் இவர் பிரசங்கத்தை சற்றும் கவனியாமல் சிலர் மம்பு பேசினார்கள், சிலர் அடுத்த மணி பாடத்தை படித்தார்கள், சிலர் தூங்கினார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் வாத்தியாருக்கும் தூக்கம் வந்துவிட்டது. நாடிமட வண்ணத்தை நல்ல மயிக்குழாம் ஓடி வளைக்கின்றதொப்பவே நீடிய நல் பைங்கூந்தல் வல்லியர்கள் பற்றி கொடுபோந்து தன் கோவில் முன்வைத்தார் தாழ்ந்து என்ற பாட்டை படிக்க தொடங்கி நாடிமட வண்ணத்தை நல்ல மயில் என வாசித்தார். குழாம் என்ற வார்த்தை தூக்கத்தில் போய்விட்டது. வாதியார் தலை இரண்டு தடவை ஆடிட்டு பிறகு அவர் திடுக்கிட்டு தன் சிவந்த கண்களை விழித்துக் கொண்டு ஓடி வளைக்கின்ற தொப்பவே நீடிய நல் என்று வாசித்த பிறகு 5 நிமிஷம் மௌனம். பிறகு சற்று கண் விழித்துக் கொண்டு ஈனஸ்வரத்துடன் தூங்கவில்லை போலும் ஏதோ ஒன்றை யோசித்தவர் போலும் பாவனை பண்ணிக்கொண்டு, அப்படியா, இப்பொழுது சரியாய் இருக்கிறது என சொல்லிக்கொண்டே பைங்கூந்தல் வல்லியர்கள் பற்றி என்று படித்தார். அப்புறம் பேச்சு மூச்சை காணோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சில பையன்கள் வாத்தியார் தூங்கி போய்விட்டார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு பரவ செய்யவே கிருஷ்ணசுவாமி என்ற ஒரு பையன், பேசாமல் இருங்கள், வேடிக்கையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் சீமை சுண்ணாம்பை பொடி பண்ணி சந்தடி செய்யாமல் தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு மேஜையில் உள்ள மை நிறைந்த ஒரு மை கூட்டிற்குள் போட்டு விட்டான். அந்த மை சற்று நேரத்துக்கெல்லாம் டபீர் என வெடித்து பொங்கி அம்மையப்ப பிள்ளையின் கண் மூக்கு முகம் சட்டைகளில் எல்லாம் பாயவே அவர் பாவம் திடுக்கிட்டு விழித்து, இது எந்த போக்கிரி பையன் பண்ணின வேலை என்று எழுந்திருக்க பையன்கள் எல்லாம் கொல்லென்று சிரித்தார்கள். தென்னாலிராமன் வாத்தியார் நிலைமையை கண்டு பரிதவித்தவன் போல கிட்டச் சென்று, அடடா, மூக்கு முகம் எல்லாம் மையாய் விட்டதே, அதாவது போகிறது, சட்டையெல்லாம் மையாய் விட்டதே சார், இது எந்த பயல் பண்ணின வேலை, முட்டாள் பயல்கள், இருக்கிற ஒரு சட்டையிலும் மையை கொட்டிவிட்டால் அப்புறம் சார் நாளை என்ன பண்ணுவார் என்று அறிய வேண்டாமா, நீங்கள் இருக்கிற போதே யார்தான் இப்படி செய்யக்கூடும், நீங்கள் இன்றைக்கு தூங்கக்கூடவில்லையே என்று சமாதானம் பண்ண, வாத்தியா, எந்த பயல் செய்தது, மரியாதையாய் உண்மையை சொல்லிடட்டும், மன்னித்து விடுகிறேன், இல்லாவிடில் ஹெட்மாஸ்டரிடம் சொல்லி பேரை அடிக்க சொல்லுவேன் என்று பயமுறுத்தினார். முத்துசுவாமி என்ற பையன், நீங்கள் ஹெட்மாஸ்டரிடம் போய் சொல்லுங்கள் சுவாமி, அதுதான் சரி, இல்லாவிடில் உண்மை வெளிப்பட மாட்டாது என்றான். ராமையா என்ற பையன், வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் தூங்கினது உண்மையா என்றான். நான் ஹெட்மாஸ்டரிடம் போகிறேன் பார் என்று வாத்தியார் புறப்படவே கிருஷ்ணசுவாமி, நாங்கள் பார்த்தது போதாது, எல்லாரும் பார்க்க வேண்டுமல்லவோ இந்த வேஷத்தை, போங்கள் சார் என்றான். லட்சுமணன், அங்கே போனால் வாத்தியாருக்குத்தான் அபராதம் விழும், மை கொட்டின போது நீரெங்கே போயிருந்தீர் என்று கேட்டால் தூங்கி போய்விட்டேன் என்று சொல்லுவாரோ, சொன்னால் அபராதம் நிச்சயம் என்றான். வாத்தியார் ஒன்றும் செய்ய தோன்றாமல் திரும்ப தன்னிடத்திற்கு வந்து, நாளை முதல் இப்படி செய்யுங்கள், சொல்லுகிறேன் வழி எனவும், சுப்புக்குட்டி என்ற பையன், நாளையும் செய்தால் இன்றைக்கு பண்ணின மாதிரி பண்ணிவிடுவீர்களோ என்றான். ஒரு பிராமணன் ஒருவர் வீட்டுக்கு போய், எனக்கு சாதம் போடுகிறீர்களா அல்லது நேற்று அங்கே பண்ணினது போல் பண்ணிவிடட்டுமா என்றாராம். வீட்டுக்காரன் மனைவி பயந்து, அப்படியெல்லாம் ஒன்றும் செய்து விடாதேயும், நாங்கள் இருக்கிறோம் தெய்வமே என்று சொல்லி, சாதம் போடுகிறேன், சாப்பிட்டு போம் என்று உள்ளே அழைத்து போய் சாதம் போட்டாள். அவர் சாப்பிட்டு வெளியில் வந்த பிறகு, நேற்று என்ன பண்ணினீர் சொல்லும் என்று கேட்க, அந்த பிராமணர் சொல்லிவிடட்டுமா என, அம்மாள், சாப்பிட்டாய் விட்டதல்லவோ, சும்மா சொல்லுங்கள் என்றாள். பிராமணர், நான் சொல்லியே விடுவேன் என்று மறுபடியும் பயமுறுத்தினார். அம்மாள், சொல்லுங்கள் என்று கேட்க, நேற்றைக்கா இந்த இடது கை இருக்கிறதல்லவோ, அதை ஒரே அடியாய் தலைக்குயரம் வைத்துக் கொண்டு பட்டினியாகவே படுத்து கொண்டு விட்டேன் என்றார் என்று ஒரு கதை உண்டு. அதுபோல் வாத்தியார் கொஞ்சம் பயமுறுத்தி பார்த்தால் பலிக்கவில்லை. ராமசுப்பன் என்ற பையன், இல்லை இல்லை, நாளை இப்படி பண்ணினால் அழுது விடுவார் என்றான். தென்னாலிராமன், சும்மா இருடா, அவர் இப்பொழுதே அழவைத்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே, நாளை அழுகிறதாம், நாளை முதல் பள்ளிக்கூடத்தில் தூங்கினால்தானே அவன் கிடைக்கிறான் சார், நீங்கள் நாளை முதல் தூங்காதேயுங்கள் சார் என்று சொல்லிக் கொண்டு அவர் மேல் படிந்திருக்கும் மையை துடைப்பவன் போல் அதை அவர் சட்டை முழுவதும் தேய்த்து அவர் முகத்திலும் கோரமாக தடவவே அவர் பாவம் அவர் கண்டோர் நகைக்க நின்றார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.